ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 504வது நாம சுவாதிஷ்டானாம் புஜகதாயை நமஹ. அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாபிக்கும் மூலாதாரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைத்திருப்போள் அப்படின்னு சொல்லப்படுது. இது விசுத்தியிலேருந்து கீழ் நோக்கி நம்ம அனுசரிக்கும்போது 4வது நிலையாகும். விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், இங்கே சுவாதிஷ்டானம், இது 4வது நிலையை குறிக்கிறது. அதாவது குக்கியத்திலிருந்து நாபிக்கும் மூலாதாரத்திற்கும் நடுவில் இருப்பது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைத்திருப்பவள் அப்படிங்கிற பொருள்பட சுவாதிஷ்டானாம் புஜகதாயே நமஹ அப்படிங்கிற நாம அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாம சதுர்வக்ர மனோகராயே நமஹ, 4 முகங்களோடு அழகாக இருப்பவள். சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லப்படுறது அக்னியின் இருப்பிடம். அதனால் ஏற்கனவே அனுசரித்த மாதிரி ஆகாய தத்துவம், அதற்கப்புறம் வாயு தத்துவம், அதற்கு பிறகு ஜலம், இங்கு அக்னி. இந்த 4 பூத தத்துவங்களை 4 முகங்களாக கொண்டவள், அதனால் 4 முகங்களோடு விளங்குகிறாள் அப்படிங்கிற பொருள்பட இங்கு சதுர்வக்ர மனோகராயின அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறாள். அடுத்த நாம சூலாத்யாயுத சம்பன்னாயின, சூலம் முதலிய ஆயுதங்களை உடையவள். சூலம், பாசம், கபாலம், அங்குசம் இவைகள் ஆயுதங்கள் சொல்லப்படுது. இந்த சுவாதிஷ்டான நிலையில் இந்த 4 ஆயுதங்களை தரிச்சிருக்கலாம். அதனால் சூலம் முதலிய ஆயுதங்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட சூலாத்யாயுத சம்பன்னாயின அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாம பீதவர்ணாயின, மஞ்சள் நிறமானவள், அதாவது தங்கத்தின் நிறமுடையவள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீசுக்தத்திலையும் ஹிரண்யவர்ணாம் அப்படின்னு ஒரு நாமா சொல்லப்படுறது. பீத அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூவிற்கும் ஒரு பெயர் உண்டு. அதே போல சிவப்பாக இருப்போள் என்றும் சொல்லலாம். அம்பாள் சிவப்பு வர்ணம் என்பது பல பிரமாணங்களில் சொல்லப்படுறது. பல பிரமாணங்களால் இது அம்பாளுக்கு சிவப்பு வர்ணம் அப்படிங்கிறது ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. தியான சோகத்தில் சிந்தூரான விக்கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவன உபநிஷத்தில் லோகித்யமேதஸ்ய சர்வசிய விமர்சக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அம்பாள் இங்கே தங்கத்தின் நிறமுடையவள், மஞ்சள் நிறமானவள் அப்படிங்கிற பொருள்பட பீதவர்ணாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாம அதிகர்விதாயி நம, மிகுந்த கர்வத்தோடு கூடியவள், மிக அழகாக இருப்பதால் கர்வம் உடையவள் அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாளுக்கு கர்வம் உண்டென்பது சப்தசதியிலும் அம்பாளே வாக்காக கூறப்படுறது சொல்லப்படுது. அதாவது 5வது அத்தியாயத்தில் தேவி தூத சம்பாதத்தில் சொல்கிறாத. 158வது நாமால் நிர்மதா அப்படின்னு ஒரு நாம அனுசரிச்சுப்போம். அதில் கர்வம் இல்லாதவள் அப்படின்னு பொருள்படுறது. இங்கு கர்வம் கூடியவள், மிகுந்த கர்வத்தோடு கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுது. இது முரண்பாடாக தெரியலாம். இது முரண்பாடு கிடையாது அப்படிங்கிறதையும் ஸ்ருதி சொல்கிறது. எப்படின்னாக்க அம்பாள் பிரம்மஸ்வரூபம், ஒரு விஷயத்தை மிகவும் சிறியதாக அனுசரித்தா அந்த சிறிய விஷயத்தோட சிறிய விஷயமாக அம்பாள் இருப்பாள். அதாவது அணுவிற்கும் அணுவாய் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே பெரிய விஷயமாக ஏதாவது அனுசரித்தா அந்த பெரியதோட பெரியதாக இருப்பாள். யாராவது கர்வமே இல்லாமல் இருக்கா அப்படின்னாக்க அவளுக்கும் கீழே கர்வம் இல்லாதவளாக உருவப்படுத்தப்படுறா. அதிகர்வமாக அதிகமாக யாரையாவது உருவப்படுத்தினா அதற்கும் மேல் கர்வம் உள்ளவள். ஏன்னா அம்பாள் தான் அந்த பிரம்மஸ்வரூபம், எல்லாவற்றுக்கும் மேலே. சிறியதாக இருந்தாலும் அணுவிற்கு அணுவாய் சிறியதாக இருப்பாள், பெரியதாக இருந்தாலும் பெரியதுக்கும் பெரியதாய், அப்பாலுக்கும் அப்பாலாய் அப்படின்னு பெரியதாக இருப்பா அப்படிங்கிறது பிரம்மத்தோட லட்சணம் சொல்லப்படுது. அம்பாள் பிரம்மஸ்வரூபம். ஆகையால் இப்படி எதிரியான அர்த்தங்கள் உள்ள நாமாக்கள் எந்த விரோதமும் கிடையாது அப்படிங்கிற பொருள்பட நம்ம இங்கே பார்க்கணும். அதனால் அம்பாள் இங்கே மிக அழகாக இருப்பதால் மிகுந்த கர்வத்தோடு கூடியவள் அப்படிங்கிறப்பட அதிகர்விதாயே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம மேதோ நிஷ்டாயே நம, மேதஸ் அப்படின்னா கொழுப்புன்னு அர்த்தம். கொழுப்பு என்ற தாதுவில் இருப்பவள், மேதஸ் என்ற தாதுவில் இருப்பவள் அப்படிங்கிற பொருள்பட சொல்லப்படுது. இந்த தாதுவிற்கு அபிமானி தேவதையாக இருப்பதாலேயே அதிக கர்வம் உள்ளவள் அப்படின்னும் முந்தைய நாமால் நம்ம அம்பாள் உருவப்படுத்துறதா சொல்லப்படுது. அதாவது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், யாராவது கர்வமாக இருந்தால் அவளுக்கு கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரமாணங்கள்லாம் ஸ்ருதிகள்லேருந்து வந்தது தான். நம்ம பேசுகிற வழக்கு வார்த்தைகள்லாம் அங்கேருந்து வருது தான். அதனால் இங்கே எப்படி உருவப்படுத்தப்படுறானாக்க அம்பாள் அதிகர்வமாக இருக்கா. ஏன் அப்படின்னாக்க கொழுப்பு என்ற தாதுவில் இருப்பவளாம், அதனால் அதிகருவதையாக இருக்கா அப்படின்னு இங்கே அழகாக வர்ணனையாக வசனியாதி அஷ்டசித்திகளால் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாம மது பிரீதாயி நம மத்தியத்தில் விருப்பம் உள்ளவள். மத்தியம் என்றால் மது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மத்தியத்தால் திருப்தி அடைவிக்கப்படுபவள். மது என்பது சவியமான தேனையும் குறிக்கும். அதனால் அம்பாள் மதுவினால் பிரீதி அடைவது பல சுதிகளிலும் கூறப்படுறது. இங்கே மது என்றால் ரொம்ப நேரடியான பொருள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது அம்பாள் அனுசரிக்கிறதுக்கு மூன்று விதமான மதங்கள் சொல்லப்பட்டிருந்தது. சமயாச்சார மதம், சமய மதம்னு, அதுக்கப்புறம் மிஸ்ர மதம், அதன் பிறகு கௌல மதம் அப்படின்னு மூன்று மதங்கள் என்னவோ பார்த்துருப்போம். இதில் அவரவர்களுக்கு எந்தெந்த மதப்படி எந்த குலத்தில் அனுசரிச்சிருக்காளோ, எது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ, எந்த குலத்தின் வழியில் வராளோ, அந்த குலத்தினுடைய அனுசரணைகளை அங்கே காட்டணும். அது பூஜையாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள வஸ்துக்களை வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அம்பாளை எப்படி வழிபடுறா அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த விஷயங்கள் மூன்று மதங்களுக்கும் மாறுபடும். அதனால் நேரடியாக இங்கே மது அப்படின்னு சொன்னப்பட்டது மதுவை எடுத்துக்கொள்ள முடியாது. இது சவ்யமாக செய்யக்கூடியவர்கள், வைத்தியர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தாக்க தேன் அப்படின்னு தான் பொருள்படும். கௌல மார்க்கத்தில் அனுசரிக்கும் போதும், மிஸ்ர மதத்தில் ஒரு சாரார் இதை அனுசரிக்கும் போதும் அது நேரடியான மதுவை குறிக்கும். பட்டு இங்கே நம்ம சொல்லக்கூடியது மது என்பது தேனையும் குறிக்கும் அப்படிங்கிற பொருள்பட, மத்தியத்தால் திருப்தி அடைவிக்கப்படுவள், மதுவில் பிரியம் உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட மது பிரீதாயி நம அப்படிங்கிற நாம அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம பந்தின்யாதி சமன்விதாயி நம, பந்தினி முதலிய சக்திகளுடன் கூடியவள். இது லகுஷோட சந்நியாசப்படி பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி அப்படின்னு ஏழு பேர் சொல்லப்படுறா. இந்த ஏழு சக்திகளும் புடைசூழல் இருக்கக்கூடியவள் இந்த நிலையில். அப்படி பொருள்பட பந்தினி முதலியவர்களுடன் கூடியவள் அப்படின்னு அம்பாள் இங்கே அழகாக உருவப்படுத்துகிறா. அதனால் இங்கே பந்தின்யாதி சமன்விதாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம தத்யன்னா சக்த ஹிருதயாயே நம, தயிரன்னத்தில் அதிக விருப்பம் உள்ளவள். முதல் மூன்று நிலைகளில் அம்பாள் வந்து பாயசன்னத்திலையும், அதற்கப்புறம் நெய்யன்னத்திலும், அதன் பிறகு மூன்றாவது நிலையில் குடாண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளம் கலந்த அன்னத்திலையும் பிரியமுள்ளவள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு தயிரன்னத்தில் அதிக விருப்பம் உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட தத்யன்னா சக்த ஹிருதயாயின்ம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம காகினி ரூபதாரின்யே நம, காகினி தேவியின் ரூபத்தை உடையவள். இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட ஒன்பது நாமாக்களும் இந்த காகினி தேவியினுடைய சொரூபத்தை, அவருடைய விஷய சம்பத்தை விசேஷமாக கூறக்கூடியவை. அதாவது இந்த காகினி அப்படின்னு கொள்ளக்கூடிய யோகினியானவள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலை கொண்டிருப்போள், நான்கு முகங்களோடு அழகாக இருப்போள், சூலம் முதலிய ஆயுதங்களை உடையவள், மஞ்சள் நிறமானவள், மிகுந்த கர்வத்தோடு கூடியவள், மேதஸ் என்ற தாதுவில் இருப்பவள், மத்தியத்தில் அதாவது மதுவில் பிரியமுள்ளவள், பந்தினி முதலியவர்களுடன் கூடியவள், தைலண்டத்தில் அதிக விருப்பமுள்ளவள் அப்படின்னு இந்த காகினி தேவியுடைய விசேஷ தன்மைகள் சொல்லப்படுது. அதனால் இங்கே காகினி தேவியின் ரூபத்தை உடையவள், இந்த விசேஷ தன்மைகளை கொண்டவள் அப்படிங்கிற பொருள்பட காகினி ரூபதாரிணியின் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குறா. இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் அம்பாள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைத்திருப்பவளாகவும், அந்த காகினி தேவியின் யோகினியுடைய ரூபமாக பரிமளிக்கிறதாகவும், அவளுடைய விசேஷ தன்மைகள் ரொம்ப அழகாக வசனியாதி அஷ்டசித்திகளால் இங்கே வர்ணனையாக மந்திர வடிவில் இந்த நாமாக்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.